நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன். இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் சென்டர் என்ற அமைப்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிறந்த கதைகளில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இந்த சிறுகதையினை எழுதியவர் குயின்ஸ்லாந்து மாநிலத்தைச் சேர்ந்த சூசன் வான்ஸ். இந்த கதையின் தலைப்பு த லாங் வாக் பை சூசன் வான்ஸ் ஃப்ரம் குயின்ஸ்லாந்து. கதையின் தமிழாக்கம். நீண்ட பயணம். அவர் எழுந்து உட்கார்ந்து நன்கு மூச்சை உள்ளிழுத்தார். சில நொடிகள் அவரது சோர்வான மூளை அவரது நிலைமையின் அப்பட்டமான யதார்த்தம் அறிந்து சிந்தனை எதுவும் இல்லாமல் சிறிது ஓய்வளித்தது. ஆனால் சட்டென அவரது நினைவுகள் நிகழ்கால நிதர்சனத்திற்குள் நுழைந்து முழு உண்மையையும் மனதில் அழுத்தியது. முகத்தை கழுவி கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்பத்தை உன்னிப்பாக பார்த்தார். அவரது முகத்தில், கண்களில் மற்றும் வாயை சுற்றியுள்ள கோடுகள் தெளிவாக தெரிந்தது. தென்பட்ட சுருக்கங்களை தடவி கொடுத்தபடி முந்தைய நாள் இரவு அவர் எழுதிய கடிதங்களை எடுத்து பார்த்தார். அவரது மனைவி, அவரது குழந்தைகள் மற்றும் அவரது பெற்றோருக்கு எழுதிய கடிதங்கள். இந்த பரிதாபகரமான அறையை அவர் காலி செய்தவுடன் காவலர்கள் கடிதங்களை உரியவர்களுக்கு வழங்குவதாக அவருக்கு உறுதியளித்திருந்தார்கள். அவர் தனது குடும்பத்தினருடன் இன்னும் அதிக நேரம் செலவிட்டு இருக்கலாம் என்று எண்ணினார். அவர்கள் எப்போதுமே இவருக்காக இருந்திருக்கிறார்கள், ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள், ஆதரித்தார்கள், நம்பினார்கள். இப்பொழுது காலம் கடந்துவிட்டது. இறந்த காலத்தின் பக்கங்களை திரும்ப எழுதும் அளவிற்கு செல்வந்தன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஒரு காவலரால் அவர் உணவு அருந்தும் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு மேஜையில் உணவு பரிமாறப்பட்டிருந்தது. மேஜையில் அமர்ந்திருந்த மற்ற இருவரையும் பார்த்து தலையசைத்தபடி மேஜையில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் உணவை கவனித்தார். ஆறுதல் உணவு. ஒரு சிறிய ஸ்டேக் துண்டு, வேக வைத்த முட்டை மற்றும் ஒரு கப் காஃபி. அவர் மௌனமாக சாப்பிட்டார். நிதானமாக அமர்ந்து நீண்ட அரட்டையோடு உற்சாகமாக சாப்பிடும் நேரம் இதுவல்ல. அவர் இப்பூமியில் தனது கடைசி உணவை முடித்து கொண்டார். சுவர் கடிகாரத்தில் இருக்கும் முட்கள் நிமிடங்களாக துடித்தன. தனது அறைக்கு திரும்பி வந்து தனக்கு வழங்கப்பட்ட புதிய உடையை அணிந்து கொண்டார். பருமனாகவும் கடினமாகவும் உணர்ந்தார். அவர் இதை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பலமுறை முயற்சித்ததுதான். சட்டையை சரிசெய்து காலர் நெருக்கமாக பொருத்தப்பட்டு இருக்கிறதா என்பதை உறுதி செய்தார். அவர் தனது சட்டை பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த தனது குடும்ப புகைப்படத்தை மெதுவாக எடுத்து ஒரு முறை பார்த்து கொண்டார். பல வருட காத்திருப்புக்கு பிறகு இப்போது என்ன நடக்க இருக்கிறது என்ற எண்ணம் அவரது இதய துடிப்பை துரிதப்படுத்தியது. வயிற்றில் ஒரு பெரிய பாறாங்கல்லை கட்டியது போல உணர்ந்தார். அறைக்கு வெளியில் தாழ்வாரத்தில் வரவழைக்கப்பட்டிருந்த பாதிரியார் ஒருவர் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை முணுமுணுத்தார். அவர்களின் பயணத்தின் போதும் முடிவிலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக உடன் வரும்படி கடவுளிடம் கேட்டார். பிரார்த்தனை முடிவடைந்தவுடன் பாதிரியாரும் மருத்துவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். இப்போது அவர்கள் பக்கத்தில் காவலர்கள் மட்டுமே இருக்க உறுதியாக இது வெளியேற வேண்டிய இறுதி நேரம் என்று தெரிந்தது. பின்புற கதவு திறந்தவுடன் பிரகாசமான சூரிய ஒளி அவர்கள் கண்களை கூசியது. பிறகு அவர்கள் நின்று கொண்டிருந்த மேடை முழுவதும் மெல்ல நகர்ந்தது. இத்தனை தூரத்திலிருந்தும் வாகன போக்குவரத்தை அவர்களால் கேட்க முடிந்தது. அது என்ன, சங்கிலி இணைப்பு வேலிகளுக்கு பின்னால் இத்தனை பேரா? நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் கூடியிருப்பதைக் கண்டு அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. கேமராக்கள் கிளிக் செய்வது தெரிந்தது. பல விரல்கள் இவர்களை சுட்டிக்காட்டுவதாக உணர்ந்தார்கள். என்ன செய்வது? அவர்களை நோக்கி கை அசைக்கலாமா? தலையசைத்து அவர்களின் இருப்பை ஒப்புக்கொள்வதா? இல்லை, வேண்டாம். அமைதியாக குனிந்தபடி நடந்து சென்றனர். நடந்து சென்று உலோக கூண்டுக்குள் ஏறினார்கள். உடன் வந்த காவலர் பொத்தானை அழுத்த அவர்கள் மேலே செல்ல ஆயத்தமானார்கள். டைட்டானியம் கதவுகள் மூடுவதை அமைதியாக பார்த்தார். கூண்டு மேலே நகர ஆரம்பித்தது. தூரத்தில் தெரிந்த மனிதர்கள் மெல்ல மறைய ஆரம்பித்தனர். ஒரு சிறு நடுக்கத்துடன் கூண்டு நின்றது. ஐயா என்று கூறி பொறியாளர் மரியாதை செலுத்தி வணக்கம் என கை அசைத்தார். குட் லக் அண்ட் காட் ஸ்பீட். உயிர் வாழ தேவையான அனைத்து சாதனங்களுடன் அவர்கள் சிறிய காக்பிட்டில் தங்களை ஏற்றிக்கொண்டனர். விண்வெளி வீரர்கள் ஒருபுறம் நகர்ந்தனர். அவர்கள் வரலாற்றை எழுதப் போகிறார்கள். அவர் டயல்களை சரிபார்த்தார், மெதுவாக சிரித்தார். அவர் இனி பயப்படவில்லை என்பதை உணர்ந்தார். நாம் சிறுகதையில் எப்போதும் ஒரு திருப்பத்தை விரும்புகிறோம். பூமியில் தனது கடைசி உணவை சாப்பிடுவதற்காக நமது முக்கிய கதாபாத்திரம் அவரது அறையிலிருந்து வெளிவரும்போது நம்மில் பெரும்பாலோர் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருந்திருப்போம். எனக்கு உடனடியாக சிஏ பாலன் அவர்கள் எழுதிய தூக்கு மரத்து நிழலில் என்ற புத்தகம் நினைவிற்கு வந்தது. பூட்டப்பட்டிருக்கும் சிறை கதவுகளை பற்றி விளக்கமாக வர்ணனை படித்தது நினைவிற்கு வந்தது. ஆனால் இந்த அறை பூட்டப்பட்டிருந்ததாக எங்கும் சொல்லவில்லையே. இரவுகளில் நம் பாதுகாப்பு கருதி நாம் நம் வீட்டை பூட்டிக்கொள்கிறோம். பூட்டிய அறைக்குள் இருப்பவர்கள் அனைவரும் கைதிகள் அல்ல. பூட்டை திறக்கும் அதிகாரமும் மன உறுதியும் இல்லாதவர்கள்தான் கைதிகள் என்ற புத்தரின் பொன்மொழியும் நினைவிற்கு வந்தது. இந்த கதையில் வரும் கதாபாத்திரம் பூட்டப்படாத அறையிலிருந்து வெளியில் வருகிறார். கதையின் வேகமான நகர்வில் நாம் இந்த வரிகளை முழுக்க ரசிப்பது அதை இரண்டாம் முறை வாசிக்கும்போதுதான். ஒரு கதையை காட்சிப்படுத்தும் யுக்திக்கு இணையாக யதார்த்தத்துடன் புத்திசாலித்தனமாக நம்மை கதையை படிக்கச் செய்து பிறகு கண்மூடித்தனமாக தகவல்களை மறப்பதற்கு முன் ஒவ்வொரு பத்தியையும் இறுதி இலக்கை நோக்கி அணிவகுத்து செல்வதை மிக நேர்த்தியாக மிகச் சரியான வார்த்தைகள் கொண்டு வரைந்துள்ளார் இந்த எழுத்தாளர். இந்த கதையில் இறுதி தருணங்களை ஒரு சேர இழுத்து பிடிக்கிறது கதையின் தலைப்பு. டென்னிஸ் லேஹென் என்ற அமெரிக்க எழுத்தாளர் 2003 வெளியிட்ட நாவல் ஷட்டர் ஐலாண்ட். இந்த நாவல் முழுக்க விறுவிறுப்பாக இருந்தபோதும் கடைசி சில பக்கங்களில் வரும் திருப்பங்கள் வாசகர்களை திக்கமுக்காட செய்துவிடும். இது ஒரு வாசகரை திரும்பச் சென்று நாவலை மீண்டும் முதலிலிருந்து படிக்க வைக்கும். அப்படி படிக்கும்போது நாவல் முற்றிலும் ஒரு புதிய அனுபவத்தை தரும். இந்த நாவலை தழுவி ஒரு திரைப்படம் பிப்ரவரி 2010 வெளிவந்தது. மார்டின் அவர்கள் இயக்கத்தில் அதே பெயர் கொண்ட திரைப்படம் ஷட்டர் ஐலாண்ட். இந்த திரைப்படத்தில் லியர்னாடோ டிகாப்ரியோ, மார்க் ரஃபலோ, பென் கிங்ஸ்லி மற்றும் மேக்ஸ் வான் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் பெரும்பாலும் விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. இது 2010 முதல் 10 படங்களில் ஒன்றாக தேசிய மதிப்பாய்வு வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மற்றொரு நாவல் த பிரஸ்டீஜ். இது 1995 பிரிட்டிஷ் எழுத்தாளர் கிறிஸ்டோபர் பிரீஸ்ட் என்பவரால் எழுதப்பட்டது. இந்த நாவலின் கதைக்களம் இரண்டு மேடை மந்திரவாதிகள், ஸ்டேஜ் மெஜிஷியன்ஸ், மத்தியில் இடம்பெறும் ஒரு போட்டி, பொறாமை, வணிக யுத்தம் அல்லது தனிப்பட்ட பழிவாங்குதல் என்று எப்படி வேண்டுமானாலும் கூறலாம். விறுவிறுப்பிற்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாமல் ஒவ்வொரு பக்கங்களையும் முந்தைய பக்கத்தை விட இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு செல்லும் இந்த கதையின் நகர்வு. இந்த நாவல் ஆங்கிலத்தில் எபிஸ்டோலரி என்ற நாவல் வடிவை கொண்டது. எபிஸ்டோலரி நாவல் என்பது தொடர்ச்சியாக ஆவணங்களை கொண்டு எழுதப்படும் ஒரு நாவல். இதில் வழக்கமான வடிவம் என்பது கடிதங்கள், டைரி குறிப்புகள், உள்ளீடுகள், செய்தித்தாள் துணுக்குகள் மற்றும் பிற ஆவணங்கள். இன்றைய காலகட்டத்தில் இதுபோல எழுதப்படும் நாவல்கள் சில நேரங்களில் மின்னஞ்சல்களையும் சில சமயங்களில் சமூக வலைதள பதிவுகளையும் மட்டுமே பயன்படுத்தியும் எழுதப்படுகின்றன. இந்த த பிரஸ்டீஜ் என்ற நாவலில் கதையின் நாயகன் சேகரித்து வைத்திருந்து பின்னர் இணைக்கப்பட்ட பல டைரி குறிப்புகளை கொண்டே பெரும்பாலும் கதை நகர்கிறது. இந்த நாவல் சிறந்த புனைவு கதைக்காக ஜேம்ஸ் டைட் பிளாக் மெமோரியல் பிரைஸ் என்ற பரிசையும், சிறந்த கற்பனை கதை என்பதற்காக வேர்ல்ட் ஃபேண்டசி அவார்ட் ஃபார் பெஸ்ட் நாவல் என்ற விருதையும் பெற்றது. இந்த நாவலும் 2006 சில சுவாரஸ்யமான மாற்றங்களுடன் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படம் புகழ்பெற்ற இயக்குனர் கிறிஸ்டோபர் நாலன் அவர்களால் த பிரஸ்டீஜ் என்ற தலைப்பிலேயே திரைப்படமாக எடுக்கப்பட்டது. இந்த உளவியல் த்ரில்லர் படத்தில் கிறிஸ்டின் பேல், ஹியூ ஜாக்மேன், மைக்கேல் கேன், ஸ்கார்லட் ஜான்சன், ரெபேக்கா ஹால் மற்றும் டேவிட் போவி நடித்திருந்தனர். நாவலைப் போலவே இந்த திரைப்படமும் கடைசி நிமிட திருப்பத்தை மிக துல்லியமாக வழங்கியது. இறுதி காட்சியில் திரைப்படம் துவங்கியது முதல் மறைக்கப்பட்டிருந்த மர்மங்கள் அனைத்தும் கட்டவிழ்த்து விடப்படும். நாம் சற்றுமுன் கேட்ட கதையில் இப்பூமியில் தனது கடைசி உணவை சாப்பிடுவதற்காக அவரது அறையிலிருந்து வெளியேறினார் என்ற வரிகள் கடைசி வரிகளை வாசிக்கும் போது வேறு ஒரு அர்த்தத்தை தருகிறது. எதிர்காலத்தில் அவருக்கு உணவு கிடைக்கும், இப்பூமியில் அல்ல. அது வேறு ஒரு கிரகமாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு கோளாக இருக்கலாம். அதுபோல ஷட்டர் ஐலாண்ட் மற்றும் த பிரஸ்டீஜ் என்ற இரு நாவலும் அதை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களும் இறுக்கமான கதை நகர்வுடன் விறுவிறுப்பான திரைக்கதையுடன் தங்கள் ரகசியங்களை அத்தனையும் இறுதி தாள் வரை கடைசி வரி வரை வாசகனை ஈடுபாட்டோடு கொண்டு வந்து கடைசியாக திருப்பத்தை புலப்படுத்தும். அப்படி ரகசியங்களை வெளிப்படுத்தும் தருணம் ஒரு வாசகன் தன் வாசிப்பில் எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணம். இப்படிப்பட்ட ஒரு திருப்பத்தை தருணத்தை ஏன் நாம் விரும்புகிறோம் என்பதற்கு ஒரு உளவியல் உண்மை ஒன்று உண்டு. தான் வாசித்து வந்த வரிகளுக்கு தான் நினைத்து வந்ததை விட மேலான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது இறுதியில் வரக்கூடிய ஓரிரு வரிகளில் அல்லது ஓரிரு பக்கங்களில், அதாவது ஆரம்பத்திலிருந்து நாம் படித்து வந்த பக்கங்களில் அர்த்தங்களை அந்த இறுதி வரிகளால் மாற்ற முடிகிறது. அப்படியென்றால் நம் நாளைய ஒரு செயலின் அல்லது ஒரு செயலின் விளைவு நாம் இத்தனை நாள் வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்கு நாம் நினைத்ததை விட மேலான ஒரு அர்த்தத்தை தந்துவிட முடியும் என்று உணரும் தருணம்தான் அது.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.